நம்ம யோவானுடைய சுவிசேஷத்தை தொடர்ந்து நம்ம படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் போன பாதையே பின்பற்றி கொண்டு போகிற விதத்துல நம்ம ஏறக்குறைய 2 வருஷமா யோவான் சுவிசேஷத்தை படித்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து யோவான் 18வது அதிகாரத்துல அவருடைய வாழ்க்கையின் கடைசி நிகழ்ச்சிகள், அவருடைய வாழ்க்கை கிளைமேக்ஸ், அதை நம்ம பார்க்க வரும்போது, நம்ம கடந்த சில வாரங்களா பார்த்தோம் அவரை எப்படி அநியாயமான விதத்துல அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் கைது செய்து அவரை சன்னிதியின் சங்கத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து அவர் அநியாயமாக அவர் மேல் பழி சுமத்தி, தேவ தூஷணம் சொன்னார் என்று அவர் மேல் பழி சுமத்தி, அவரை அடித்து, அவர் மேல அவரை குத்தி, அவர் மேல துப்பி, அவரை கூப்பிட்டு போய் பிலாத்துக்கு முன்பதாக அவங்க நிறுத்துறாங்க. அதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். முதல் தடவை பிலாத்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே முழு சனிதரியன் சங்கமும் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறத அவர் போய் பார்க்கிறார். முழு சனிதரியன் சங்கமே வந்திருக்கிறது. அவர் பொதுவாக எந்த ஜட்ஜும் கேட்கிற மாதிரி, இந்த மனிதன் மேல் நீங்கள் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அதானே, ஒரு கேஸ் நடக்கணும்னா என்ன குற்றம்னு சாட்டுகிறீர்கள்னா, அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆக்சுவலா ஒண்ணும் இல்லை. நீங்க ஒருவேளை யோசிச்சு பார்க்கலாம், அவங்க ஒருவேளை இந்த மனிதன் தன்னை கடவுள் என்று சொல்லுகிறான், அதனால இவனுக்கு மரண தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பிலாத்து கிட்ட சொல்லியிருந்தா, பிலாத்து வந்து இயேசுவை ஒரு வாட்டி அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்திருப்பாரு. இந்த சன்னித்திரிய சங்கம் காலங்காத்தாலேயே கூட்டமா வந்து எடுத்துட்டு வர கேஸை பார்த்து அவரு சிரி சிரின்னு சிரிச்சிருப்பார். ஏன்னா இயேசுவை பார்த்தா எப்படி இருக்காரு, அடிச்சு உதச்சு அவரு ஒரு ஒரு ஆசாமி மாதிரி ஒரு பழைய துணியை போட்டு வந்திருக்காரு. இவர் போய் கடவுள்னு தன்னை சொல்றாருன்றதுக்கு அவரை போய் குற்றம் சாட்டணும்னா, இப்போ கேஸ்ல அந்த மாதிரி எடுத்துட்டு போனா யோசிச்சு பாருங்க, இப்போ சிவில் கோர்ட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க? சொன்னவங்க அவர் யார், எத்தனை பேர் சொல்றாங்க நான் கடவுள்னு, இப்போ இதுல அது கோர்ட்டெல்லாம் எடுத்துக்குமா? அதெல்லாம் இல்லை, அவர் ஒரு பைத்தியக்காரன்னு விட்டுருவாங்க. அதனால சிவில் கோர்ட்ல இதெல்லாம் வேலை செய்யாது. அதனால இவங்க ஒன்னும் சொல்லாம எதை சொல்றதுன்னு தெரியாம ஒரு அளவுக்கு பான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா உடனே அவர் கேட்கிறார், என்ன குற்றம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க அப்படியே திகட்டு போய் நிக்கிற மாதிரி, ஒரு கோபம் வந்துட்ட மாதிரி அவங்களுக்கு. என்ன கோபம், நாங்க இவங்க முன்னாடி யாரு நிக்கிறது பாரு, சனித்திரிய சங்கமே வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம், நாங்க ஒரு மனுஷனை குற்றம் தீர்த்திருக்கோம்னா காரணம் இல்லாம தீர்த்திடுவோமா? நீ எப்படி எங்களை அந்த கேள்வி கேட்கலாம், எங்களுடைய நீதியே நீ கேள்வி கேட்டுட்ட, எங்க மனசே உடஞ்சு போச்சு நீ கேட்ட கேள்வினால். முன்னாடி பரிசுத்த சனித்திரியம் சங்கம் வந்து நிக்குது, அதுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்காம என்ன குற்றம் சாட்டுகிறீர்களே, உறுதியான காரணம் இல்லாம நான் கொண்டு வந்துருவோமா, எங்களை எப்படி நீ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும் போது பிலாத்து அவருக்கு அதை பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு குற்றமும் அவங்கனால இயேசுல காண முடியல. அவங்க அவங்க நைட்டெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, சாட்சிகள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்த பிறகும் இயேசுடைய சத்ருக்களுக்கு இயேசு மேல ஒரு குற்றமும் அவனால காண முடியல. இதுதான் நீங்க பார்க்கணும். யோவான் நமக்கு என்ன காமிக்கிறார் தெரியுமா, இயேசு மனிதனாக அவர் எவ்வளவு பரிபூர்ணமா இருந்தாருன்னு காமிக்கிறார். ஒரு குற்றமும், ஒரு பாப்புலரான மனுஷங்க, எத்தனை அற்புதங்களை செஞ்சாரு, ஏதாவது ஒரு அற்புதம் பொய்யான அற்புதம் செஞ்சுட்டு ஏமாத்துறாரு ஊரன்னு காமிச்சிருக்கலாம் இல்ல, ஏதாவது அவனால காமிக்க முடிஞ்சா அற்புதம்ன்ற பேச்சே எடுக்கல. ஏன்னா அதுக்கு கேள்வியே கேட்க முடியாது அவர் செஞ்ச அற்புதங்கள். இந்த இப்ப செய்யறாங்களே கள்ள தீர்க்கதரிசிங்க, அந்த மாதிரி அற்புதம் அவர் செய்யல, புரியுதுங்களா? ஒரு குற்றமும் அவர்ல காணவே முடியல யாருமே, ஒரு குற்றமும் காண முடியாம ஒரே குற்றம் நாங்க என்னது, அவன் தன்னை தேவன் என்று சொல்லுகிறார். அது குற்றச்சாட்டே இல்லை, ஏன், அவர் உண்மைதான், அவர் தேவன் தான். அப்படிப்பட்ட இயேசுவை அவர் கொண்டு வந்து நிறுத்தும் போது, நாங்க தீர்த்துட்டோம், அதுக்கு நீ இவருக்கு மரண தீர்ப்பு கொடு அப்படின்னு பிலாத்துக்கிட்ட அவங்க சொல்றாங்க. பிலாத்து அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு, சரி எனக்கு நீங்க ஒன்னும் விவரம் சொல்ற மாதிரி தெரியல, அதனால நீங்களே போய் அவருக்கு மரண தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு நீங்களே பாத்துக்கங்க இதன்னு விட்டுறாரு. ஆனா அவங்களுக்கு என்ன பிளானு, பிலாத்து தான் அவரை சாவடிக்கணும், ரோமர் தான் அவங்க சாவடிக்கணும். கடந்த வாரத்துக்கு முன்பதாக உங்களுக்கு காரணங்களை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஏன் ரோமர் சாவடிக்கணும்னு அவங்க விரும்புறாங்க, ஏன்னா இவங்க சாவடிச்சாங்கன்னா பெரிய தொந்தரவா போயிடும். ஆனா ரோமர் காண்டி சாவடிச்சாங்கன்னா அவங்க சிலுவையில அறிஞ்சுதான் சாவடிப்பாங்க. அப்படி இயேசு சாகிறத ஜனங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவர் நிச்சயமாவே மேசியா இல்லைன்னு நம்பிடுவாங்க. ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பைபிள்ல அவங்க பழைய ஏற்பாட்டில் போட்டிருப்பதுனால எல்லார் வாயும் அடிச்சிடலாம். நம்ம சாவடிச்சோம்னா அப்படி பண்ண முடியாது, நம்ம கல்லறிஞ்சுதான் சாவடிக்க முடியும். ஆனா சிலுவையில ஒருத்தன் அறையப்பட்டுட்டானா சபிக்கப்பட்டான், எல்லாரும் நம்பிடலாம். அவருடைய அற்புதங்கள்லாம் பிசாசனால செய்யப்பட்டதுன்னு சொல்லி ஊரை நம்ப வச்சிடலாம், இயேசு மேசியா இல்லைன்னு நம்ப வச்சிடலாம். அதனால தந்திரமா பிளான் பண்ணி அவங்க வந்திருக்கிறாங்க. வந்திருக்கும் போது அதுலயும் யோவான் நமக்கு என்ன காட்டுறாரு, 31 வசனத்துல அங்க பார்க்கலாம். அவங்களுக்கு என்னதான் தந்திரம் இருந்தாலும், என்னதான் அவங்க டிராமா போட்டாலும், 32, தாம் என்ன விதமாய் மரணமாய் மறிக்க போகிறேன் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். என்ன அந்த வசனத்துல யோவான் நம்ம காமிக்கிறாருன்னா, இந்த மனுஷருங்க எவ்வளவுதான் அரசியல் நடத்தட்டும், எவ்வளவுதான் தந்திரம் பண்ணட்டும், எவ்வளவுதான் அவங்க அந்நியாயம் பண்ணி பெரிய பிசாசனுடைய நரகத்தின் பொய்களே உலகத்துல வந்து கடவுளுடைய சித்தத்தை கொலைக்கிற மாதிரி அவங்க செஞ்சாலும், அது எல்லாத்தையும் ஒரு இறையாண்மை உள்ள தேவன்றோம் இல்லைங்களா, இந்த சாவரன் காட், மனுஷருங்க எவ்வளவுதான் பாவங்க செஞ்சாலும், எவ்வளவுதான் அநியாயங்க செஞ்சாலும், அதையெல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற கொள்ளக்கூடிய ஒரு இறையாண்மை உள்ள ரட்சகரைத்தான் நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? நம்ம வணங்குற தேவன் அப்படிப்பட்ட தேவன், அதை நீங்க நினைக்கலாம். பாருங்க, அப்படித்தான் காமிக்கிறாரு. இது அவர் குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்துச்சு. முழு சுவிசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா, சுவிசேஷத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இயேசு அடிக்கடி சொன்னார். என்ன சொன்னாரு? அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், என்னை பிரதான ஆசாரியர், வேதபாரகர், புறமதஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் என்னை அடித்து அவமானப்படுத்தி என் மேல் துப்பி என்னை சிலுவையில் அறைவார்கள். குறிப்பா சொன்னார், கரெக்டா சொன்னார். 2 வருஷத்துக்கு முன்னாடியே அது சொல்லிட்டார். அது சீசர்னால நம்பவே முடியல, எங்க பார்த்தாலும் நம்பவே முடியல. ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியர் ஆசாரியெல்லாம் சேர்ந்து கல்லடிச்சிடுவாங்க என்னன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அவங்க நம்பலாம். ஆனா சிலுவையில போய் இயேசு அறைவாங்கன்றது நடக்க முடியாத காரியம். ஏன்னா சிலுவையில அறையக்கூடியது ஒரு பயங்கர கொலை செஞ்சவங்க, பயங்கர அந்நியாயம் செஞ்சவங்க, வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்களை தான் சிலுவையில அறைவாங்க. இயேசுவை போய் சிலுவையில அறைவாங்கன்றது சீசருங்க மூளைக்கு எட்டவே மாட்டது, அது நடக்கவே முடியாதுன்னு நினைச்சாங்க. எப்படி நடக்கும்? ஆனா இயேசு முன்னாடியே சொல்லியிருக்காரு பாருங்க. அதனாலதான் அதை பார்க்கிறோம், ஒரு இறையாண்மை உள்ள தேவர். நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் எல்லா டீட்டெயில்ஸும் அவர் சொன்னபடி தான் நடக்குது. இவங்க பிளான் பண்ண, இவங்க தந்திரத்தின்படி அங்கே நடந்துகிட்டு இல்ல, இயேசு திட்டத்தின், இயேசு தீர்க்க தரிசனமா சொன்னதின்படி தான் எல்லாமே நடக்குது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதான் ஒரு இங்கிலீஷ்ல சொல்ல போனா சாவரன் ப்ராஃபிட்டிக் காட், ஒரு தீர்க்க தரிசன தேவர். அவர் சொல்றதுதான் நடக்கும். அவர் எவ்வளவு தெளிவா என்ன டீட்டெயிலா சொல்றாரு, நம்ம என்னதான் நினைச்சுக்கலாம், நடக்கவே முடியாதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். சீசர் இந்த மாதிரி எப்படி சிலுவையில் அறைய முடியும் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் அவர் சொன்னதுதான் கடைசியில் நடக்கும். பேதுரு எப்படி சொன்னார், ஒரு காலம் நான் உன்னை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னார் இல்லைங்களா. ஒரு காலம் யாருமே நம்ப முடியல, பேதுரு போய் மறுதளிப்பாருனா. அவர் சொன்னது தான் நடந்துச்சு. புரியுதுங்களா? இதான் ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கையிலையும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் வாழ்க்கையில் எவ்வளோதான் எனக்கு கஷ்டங்க வரலாம், எவ்வளவுதான் துன்பங்க எனக்கு வரலாம், எவ்வளவுதான் அந்நாய மக்கள் எனக்கு விரோதமா செய்யலாம், உலக ஆசைகள்ல, பாவ ஆசைகள்ல மக்கள் வந்து பிசாசின் சித்தத்தை செய்யற மாதிரி அவங்க நடந்துகிட்டு என்கிட்ட அந்நியாயமா நடந்துக்கலாம், எவ்வளவுதான் அந்நியாயம் எனக்கு நடக்கலாம், ஆனா என்னுடைய தேவன் ஒரு இறையாண்மை உள்ள தேவன். எனக்கு நடக்கிற எந்த அந்நியாயத்தையும், எனக்கு நடக்கிற எந்த தவறும், என்னுடைய எந்த கஷ்டத்தையும் என்னுடைய நன்மைக்காக பயன்படுத்துவாரு, தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவார். புரியுதுங்களா? அதனாலதான் விசுவாசிகளா இருக்கிறவங்க ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படியே சோர்வா நம்ம உட்கார வேண்டியதில்லை. என்ன மாதிரி கடவுளை நீ ஆராதிக்கிற, இதை கூட பயன்படுத்தி அவர் மாத்த முடியாதா, இதை நன்மைக்கு அவர் மாத்த முடியாதா, அதுதான் ஒரு விசுவாசிக்கு இருக்கிற நம்பிக்கை. எவ்வளவுதான் இந்த உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய அநியாயம் அட்டூழியம் என்ன தெரியுமா? இயேசுவை அநியாயமா சிலுவையில் அறிந்தது தான், தேவகுமாரனை சிலுவையில் அறிந்தது தான். அந்த இடத்திலேயே தேவனுடைய சித்தம் நிறைவேறதுன்னா அதுக்கப்புறம் நடக்கிற உலகத்துல சின்ன சின்ன அநியாயங்கள், நம்ம அநியாயங்கள்ல கடவுளோட சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய அந்நியாயத்திலேயே அவர் பிளான் தான் அங்கே நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் என்ன பெரிய விஷயம், புரியுதுங்களா? அதான் அவர் விசுவாசிக்கு இருக்கிற நம்பிக்கை. நான் வணங்குற தேவன் இஸ் அ சாவரன் காட். அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் என்னுடைய நன்மைக்கு மாற்றுகிற தேவன். சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். ஏன் பிலாத்து ஒன்று கேட்கணும், பிலாத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரமும் அடுத்த அதிகாரமும் பிலாத்து ஏன் அவங்ககிட்ட அவ்வளோ ரூடாக இருக்கிறாரு? சன்னதிரிய சங்கமே வந்திருக்கிறது, அவங்க பேசுகிற விதத்தை பார்த்தா, பிலாத்து பேசுகிற விதத்தை பார்த்தா ஒரு கொஞ்சம் கூட ஒரு வந்து ஒரு பெரியவங்க இல்லையா, நமஸ்காரம், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். பிலாத்துக்கு அவங்களும் நமஸ்காரம் போட்டிருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்த உடனே என்ன குற்றம் சாட்டுறீங்க, ஒரு வெறுப்போடு, குற்றம் இல்லாமல் கொண்டு வந்துடுவோமா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உறவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிலாத்துடைய மனநிலைமை என்னான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இப்போ படிக்கிற வசனங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், புரியும். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் எடுத்து அவருடைய பேக்ரவுண்டை பார்ப்போம். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அவர். அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆனால் ரொம்ப கோழையாக இருக்கிற மாதிரி அவரை நம்ம பார்க்குறோம். கரெக்டானது என்னன்றது அவருக்கு செய்யறதுக்கு தெரியும், ஆனால் அது செய்யறதுக்கு திராணி இல்லாத ஒரு மனுஷனாக நம்ம பார்க்குறோம். ஒரு பயந்து ஒரு குழம்பி போய், இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூளையே குழம்பி போன மாதிரி அடுத்த அதிகாரங்களெல்லாம் அவர் பண்ண போறார். மூளையே குழம்பி போன மாதிரி ஏன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிலாத்துக்கு இயேசு நிரபராதின்னு ஆரம்பத்திலேருந்தே தெரியும். அவன் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன் யூதேயாவுடைய ஒரு கவர்னராக அவர் இருந்தபோது இயேசு என்னென்ன செஞ்சிருக்காருன்னு அவருக்கு விஷயம் தெரியாமல் இருக்குமா? என்ன கவர்னர் அவர் அப்போ? இயேசுடைய கிரியைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இயேசு என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு வர்றாரு, என்ன மாதிரி அந்த ஆலயத்தை எல்லாம் போட்டு அடித்து தம்சமாக்குனாரு, இவங்களுடைய அந்நியாயமான பிஸ்னஸ் எல்லாம் உடைச்சாருன்னு எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பார். ஏன், இன்னும் ஒரு போன வாரம் தானே இயேசு அங்கே உள்ளே வரும்போது ஒசானா ஒசானான் முழு ஊர் நகரமே கத்துச்சு. அதெல்லாம் பிள்ளாத்து கேள்விப்பட்டிருக்க மாட்டார், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் மத்தே 27:18 என்ன போட்டிருக்குன்னா ஒருவேளை படிக்கலாம், நீங்க அங்க போட்டிருக்கு பாருங்க. 27:18 படிங்க.
அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையா கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா என்று கேட்டான். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி,
27:18 படிங்க.
அவர் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில்
தெரியும். முதலே சொன்ன மாதிரி அவருடைய அற்புதங்களும் அவருடைய பேச்சும் அவருடைய ஞானமும் அந்த ஊரே மயங்கி அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கு. கோயிலுக்கு யாருமே போக மாட்டேன்றாங்க, இவங்க பெரிய கோபுரங்கள்லாம் வச்சுக்கிட்டு. அது பொறாமை, உங்களுக்கு தாங்க முடியல பொறாமை, காணிக்கையெல்லாம் கம்மியாயிருச்சு, என்ன பண்றதுன்னு ஒரு பொறாமை. இயேசு பின்னாடி போறாங்க, இயேசு உண்மையான சத்தியத்தை சொல்றாருன்னு போகும்போது இவங்களுக்கு எல்லாம் ஒரே பேஜார், பொறாமைனாலே இவரை அழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவர்கிட்ட போட்டி போட முடியல இவங்களால, இவங்களுக்கு பைபிளும் தெரில ஒன்றும் தெரில, பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அங்கே. அதனால அவர்கிட்ட போட்டி போட முடியாம என்ன பண்றாங்க, அவரை சாவடிக்கலான்னு முடிவு பண்ணி அவர் பிடிச்சிட்டு போனாங்க. பிள்ளாத்துக்கு அது தெரியும், பொறாமைனால பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய மனைவியும் ஒரு மெசேஜ் அனுப்புது, இந்த மனுஷனை ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு மெசேஜ் அனுப்பும்போது இவருக்கு எல்லாமே தெரிஞ்சு இவர் ஏன் இயேசுவை ரிலீஸ் பண்ணல? நம்ம கேட்கணும் ஒரு கேள்வி. இவர் தானே கவர்னர், இவர்கிட்ட தானே அதிகாரம் இருக்கு, இவர்கிட்ட தானே கொண்டு வந்திருக்காங்க, இதுல ஒரு குற்றமும் காணேன்றார். இதுக்கப்புறம் ஒரு குற்றமும் காணேன்னா இவரு ஏன் ரிலீஸ் பண்ணல? ஒரு குற்றமும் காணேன்றார். ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல. பிலாத்து என்ன ஒரு ஒரு முட்டாளு, ஒரு 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 நோஞ்சான்னுவாங்க, ஒரு கூட தகுதி இல்லாத ஒரு மனுஷனையா போய் ரோம அரசாங்கம் அவரை கவர்னரா போட்டிருக்கோம். எவ்வளவு திறமை இருக்கும் அவருக்கு, எவ்வளவு ஞானம் இருக்கும், லாலாம் எவ்வளவு தெரியும், ஏன் அவர் ரிலீஸ் பண்ணல? அதுக்கு தான் நான் இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த யூதருங்க வந்து பிலாத்த பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாக்மெயில் என்ன பிளாக்மெயில், பிளாக்மெயில்னா தெரியுதுங்களா, மிரட்டுறாங்க, நீ இதை செய்யலைன்னா அவனுக்கு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன பிளாக்மெயில்னா, கொஞ்சம் ஹிஸ்டரியை நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. ஹெரோட் த கிரேட்னு ஒருத்தர் இருந்தார். ஹெரோட் த கிரேட், ஹெரோது, ஹெரோது ராஜா, அவர் தான் இந்த கிரேட் ராஜாவா இருந்தார். அவர் தான் இயேசு பிறந்தாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த ஊர்லயே அழிச்சார்லயே, அவரு தான். அவரு பெரிய, அது உலக பிரகாரமா பெரிய ராஜா. அவர் அவர் தான் அந்த ஆலயத்தை கட்டினவர். அவர் வந்து ரோமர் கீழே அவர் வந்து பலஸ்தீனாவையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ரோமர் கீழே அவருக்கு மூணு பிள்ளைங்க. அவர் சாகும் போது என்ன பண்ணார்னா, அந்த மூணு பிள்ளைங்களுக்கும் அந்த ராஜ்யத்தை பிரித்து விட்டு போயிட்டார். இந்த ராஜ்யம் ஒரு முதலாவது பிள்ளை, ரெண்டாவது பிள்ளை, மூணு பிள்ளை. ஒரு பிள்ளை பேரு ஃபிலிப், ஹெரோட் த ஃபிலிப். இன்னொரு பிள்ளை பேரு ஹெரோட் த ஆன்டிபஸ். இன்னொரு பேரு ஹெரோட் த ஆர்கலியஸ். ஒருவேளை அந்த பேர்லாம் அவங்க ஞாபகம் வேண்டியதில்லை, நான் தெரிஞ்சுக்காங்க. மூணு பிள்ளைங்க. அந்த ஹெரோட் த ஆன்டிபஸ் தான் ஃபிலிப்புடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யோவான் ஸ்தானாவை சாவடிச்சது. இவருடைய மகன்ல ஒருத்தன் ஹெரோட் த ஆன்டிபஸ், அதுல ஒருத்தன். என்ன ஆச்சுன்னா, இவர் மூணு ராஜ்யமா பிரித்த பிறகு அந்த ரெண்டு பேர் ஃபிலிப்பு ஆன்டிபஸ் வந்து நல்லா ஆண்டாங்க, நல்லா சக்சஸ்ஃபுல்லாக ஆண்டாங்க. ஆனால் இந்த அர்கலியஸ்ன்றவன் 18 வயசு தான் அவனுக்கு. அவன் வாலிப வயதாக இருந்ததுனாலையும் அவனுக்கு சரியாக அனுபவம் இல்லாததுனாலையும் அந்த ராஜ்யத்தை சுக்குநூறாக ஒன்றுமே சரியாக ஆளலை, ரொம்ப தப்புங்க பண்ணிட்டான். அதனால அது யுதேயாவுக்கு அவன் ராஜாவாக இருந்தான். யுதேயா சமாரியா என்ற ஊருக்கு ராஜாவாக இருந்தான். அவன் சரியாக ஆளாததுனால அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ரோமுக்கு முறையிட்டாங்க. இவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான், இவனால் ஆள முடியாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ரோம் என்ன பண்ணாங்க, அவனை எடுத்துட்டாங்க. ராஜாவில் எடுத்துட்டவுடனே அவன் இடத்துல ஒருத்தர் ஆட்சி செய்யணும், வேற இடத்துல மற்ற ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, இவன் இடத்துல ஒருத்தர் ஆட்சி செய்யணும் இல்லையா. அதனால அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இன்னுமே இந்த இடத்த ஆள்றதுக்கு நாங்கள் கவர்னர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவோம், கவர்னர்ஸை வச்சு இந்த இடத்த பார்த்துக்கலாம். அதுவும் பலஸ்தீனா வந்து ரொம்ப திடீர் திடீர்னு கலகம் பண்ணுவாங்க, திடீர் திடீர்னு மேசியா வந்துட்டாருன்னுவாங்க, திடீர் திடீர்னு தீவிரவாதம் பண்ணுவாங்க. இந்த ஆப்கானிஸ்தான்லாம் இடங்கள் எப்படி இருக்கு தீவிரவாதம், அந்த மாதிரி ஒரு இடம் பலஸ்தீனா. இப்போ கூட அப்படித்தான் இருக்குது. அந்த இடத்த ஆளணும்னா ரோம் கண்ட்ரோல் அதில் இருக்கணும்னா நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே வைக்கணும். சோல்ஜர்ஸை வைக்கிறதுனால அந்த சோல்ஜர்ஸை பார்த்துக்கிற ஒரு கவர்னராக இருக்கணும். அதனால ஒரு கமாண்டராகவும் இருக்கணும் அவர். வெறும் கவர்னர் அரசியல்வாதி மாத்திரம் இல்லை, சோல்ஜர்ஸை நடத்துகிற ஒரு கமாண்டராகவும் இருக்கணும். அதுக்கு ஒரு தகுதியான ஆள் யார், பிலாத். பிலாத்தை செலக்ட் பண்ணி அங்கே வச்சாங்க. எவ்வளோ பெரிய ஆள் யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு அவர்கிட்ட கமாண்டர் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்படி ஒரு பவரை வச்சு அங்கே வச்சாங்க. இவர் என்ன பண்ணார், சரி இவருடைய வேலை என்னன்னா, அங்கே எந்த விதமான கலகமும் இல்லாமல் சமாதானமாக எல்லாம் நடக்கணும், டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக ரோமுக்கு வந்து சேரணும், அவங்களாம் ரொம்ப டேக்ஸ் வாங்குவாங்க, அதெல்லாம் கரெக்டாக வந்து சேரணும். அங்கே எவனும் கலகம் பண்ணிக்கிட்டு நான் தான் ராஜா, நான் தான் சீசருக்கு வேறு யாராவது ராஜான்னு சொல்லிட்டா போச்சு அவருக்கு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் ராஜாவாக இருக்கணும், வேறு யாரும் ராஜாவாக இருக்கக்கூடாது. அதனால யாராவது ராஜான்னு சொன்னால் அவங்களை பார்த்துக்கன்னு சொல்லி இவருடைய வேலை அங்கே அமைதியாக எல்லாரும் இருக்கும்படிக்கு நடத்தணும் இவருடைய வேலை. இவர் என்ன பண்ணார், இவருக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே இவர் அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வாங்கிக்கிட்டு அவர் வராரு எருசலேமுக்குள்ள. எருசலேமுக்குள்ள வந்தவுடனே பெரிய ஆடம்பரம், வரும்போது குதிரையிலையும் ட்ரம்பெட்டும் இந்த ஃப்ளாக் எடுத்துக்கிட்டு அந்த கத்தியெல்லாம் ஷீல்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடம்பரமாக வராரு எருசலேமுக்குள்ள. வந்த உடனே இவர் என்ன பண்ணார், இவர் வரும்போது அந்த ஃப்ளாகில் இவங்களுடைய கத்தியில் ஷீல்டில் குதிரை மேலே போட்டிருக்கிற துணியில் எல்லாமே சீசருடைய படம் இருக்கும், சீசருடைய உருவ படம் இருக்கும். ஒரு டைபேரியஸ்ன்றவர் சீசர் அந்த டைமில், அவருடைய உருவ படம் போட்டுக்கிட்டு வருவார். எருசலேமுக்குள்ள இவர் வந்த உடனே இவர் என்ன பண்ணார்னா, அந்த கோயிலெல்லாம் பார்த்து எங்கெங்கெல்லாம் ரோமர் ஆள்றாங்களோ அங்கே வந்து சீசருடைய படம் போட்டிருக்கணும். அங்கே போட்டிருந்தா தான் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், இது ரோம் அரசாட்சிக்குள்ளே இருக்குதுன்னு. இவர் வந்து கோயிலெல்லாம் பார்க்குறாரு, ஒரு சீசருடைய படமும் இல்லை. என்ன ஒன்று என்ன சொன்னார், ஆர்டர் பண்ணார், படங்க போடுங்க சிலதுன்னு. எங்கள் கோயில். ஆனா யூதர்களுக்கு பிடிக்குமாது, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் இருக்கக்கூடாது, எந்த சொரூபத்தையும் நீ வைக்க கூடாதுன்னு அவங்க நம்புற ஆளுங்க. ஆனா இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் வச்சுட்டாராங்க. அது அவங்க கொந்தளிச்சு எழுந்தாங்க, எந்திரிச்சுட்டு போய் பிலாத்தே தயவு செய்து இதை எடுத்துரு, இதை எடுத்துருங்க, அருமையான பிலாத்தே இதை எடுத்துருங்கன்னு கேட்டா அவர் என்ன சொன்னார், ரொம்ப அடம் பிடிச்சார். இதுக்கப்புறமா பார்க்க போறோம், இயேசுக்கு ஒரு பேரை போட்டு விட்டாரு, அதை போய் எடுங்கன்னா நான் போட்டது போட்டது தான் அப்படின்ட்டார். ரொம்ப அடம் அவருக்கு. அதனால இவர் என்ன சொல்றாரு, இல்லை நான் போட்டது போட்டது தான், நான் அந்த படத்தெல்லாம் எடுக்க முடியாதுன்னு போயிட்டாரு. அவர் இடம் வந்து பேலஸ் வந்து சிசேரியாவில் இருக்கு, அந்த ஊருக்கு இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எருசலேம்ல இருந்து போயிட்டார். போன உடனே இந்த யூதருங்க, தரலான யூதருங்க அவரை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க. நீ அந்த படத்தை எடுக்கணும், நீ படத்தை எடுக்கணும்னு 5 நாள் அவர் வீட்டு முன்னாடி நின்று ஒரே இது திக்காரா திக்காரா நியாயா பேக்கு பேக்குன்ற மாதிரி ஒரே ஒரு கூச்சல் அங்க விளாத்து பார்த்து 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 டயர்டாயி, அவரு விட்டு கொடுக்குறவர் இல்லை, அவரு டயர்டா என்ன பண்ணாரு, நீங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வாங்கன்னு ஆம்பிதியேட்டர்னு இருக்கும், அங்கதான் அந்த ரேஸ் குதிரைலாம் ஓடுவாங்க, அந்த இடத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அங்க வர வச்சுட்டு, அவர்தான் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வர பண்ணி அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள திரும்பி பார்க்காம எருசலேமுக்கு ஓடி போயிருங்க, இல்லைன்னா ஒருத்தன் ஒருத்தன் கல்த்தியும் வெட்டிடுவேன்ட்டார் பிலாத்து. யூதருங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நிக்கிறாங்க, என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அது வைராக்கியம் உள்ள ஜனங்க அதுங்க, எல்லாரும் கழுத்த நீட்டினாங்க, வெட்டிருந்தா வெட்டியா அப்படின்னு, ஆயிரக்கணக்கான யூதருங்க அந்த விக்ரம் எடு இல்லைன்னா எங்க கழுத்தை வெட்டுன்னு நின்னாங்க. என்ன பண்ணுவார் பிலாத்து, சக்குன்னு மாட்டிக்கிட்டாரு, இவர் மிரட்டலான்னு பார்த்தாரு, அதுக்குள்ள அவங்க ஐயோயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அவர் மாட்டிக்கிட்டாரு. இவர் வெட்டினாருன்னா விடுவாங்களா சீசர்லாம், அதுக்கு அமிச்சாங்க எல்லாரையும் வெட்டி போடுன்னு. அவர் பயந்து போய் அவர் என்ன பண்ணாரு, சரி அவருக்கு கொடுத்துட்டார், சரி எடுத்துடுறேன், சரி போங்க எடுத்துடுறேன். ஆரம்பத்திலிருந்தே தோத்த மனுஷ மாதிரி தான் இவர் வேலையை ஆரம்பிச்சது, புரியுதுங்களா. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனை கொஞ்சம் இது பண்ணோம்னா வேலையை முடிச்சுக்கலான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பாரு நம்மளை மிரட்டின பார்த்தா என்ன மரியாதை இருக்கும் இதுக்கு மேலே பிள்ளாத்துக்கு, யோசிச்சு பாருங்களேன், அந்த அடம் அந்த அகம்பாவம் அந்த தைரியம் பெருமையில் பண்ணிட்டான். இன்னொரு வாட்டி என்ன பண்ணான்னா, சரி இப்படி தான் இந்த விஷயம் சீசருக்கு போய் சேர்ந்துச்சு, ஆரம்பத்திலேயே நீங்கள் அமிச்ச கமாண்டரு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, சரி சீசர் அமைதியாக இருந்தார், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அடுத்த வாட்டி என்ன பண்ணாருன்னா, அவருக்கு எருசலேமில் தண்ணி இல்லை, அவ்வளோ தண்ணி பத்தலை, நமக்கு லிங்கராஜபுரத்தில் எப்படி தண்ணி கஷ்டம் ஏற்படுது, அவளைங்களாம் வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி எருசலேமில் தண்ணி பத்தாமல் போச்சு. சரி நம்ம இந்த பிபிஎம்பி பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது ஜனங்களுக்கு நல்லதாவது சேர்த்து பேர் வாங்குவோம்னு சொல்லி தண்ணி ஒரு பெரிய டேங்க் கட்டி ரோமன் ஆர்கிடெக்சரில் நம்ம பைப்பெல்லாம் வீட்டுக்கெல்லாம் விட்டோன்னா பிள்ளாத்து வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினச்சார். அவர் நினச்சிட்டு பாவம் அவர்கிட்ட காசு இல்லை, அவர் என்ன பண்ணுவார், காசு எங்கேருந்து வரும் அவருக்கு, அதனால போயம் போயம் எங்க கை வச்சாரு தெரியுங்களா, சர்ச் இந்த சபை உண்டியல்ல கைய வச்சாரு, ஆலய உண்டியல், யூதர்கள்லாம் வந்து போடுவாங்க இல்லையா அந்த ஆலய உண்டியல்ல நிறைய காசு இருக்கிறத பாத்துட்டு இருக்கிறாரு, அதுல கைய வச்சாரு. தண்ணி கொடுக்கும் உங்களுக்கு என்னயா சாமி சாமின்னு, தண்ணி இல்லாம உங்களுக்கு அந்த தண்ணிய கொடுக்கறேன்னு சொல்லி அங்க கைய வச்சாரு. வச்ச உடனே அந்த அண்ணா சும்மா இருப்பாரா, அவர் பாக்கெட்ல கையை வச்சா காய்கா சும்மா இருப்பாரா, யூதர்களெல்லாம் ஏவி விட்டு ஐயோ நம்மள டாக்ஸ் மாத்திரம் வாங்குறது இல்லை இவங்க, டாக்ஸை வாங்காம நம்ம கோயில நம்ம கடவுள் பணத்துல கையை வச்சுட்டாங்க, கடவுள் பணத்துல கையை வச்சுட்டாங்கன்னு ஜனங்களெல்லாம் ஏவி விட்டு ஒரே ஒரே ரகல, ஜனங்கள்லாம் ஓடுறாங்க ஆடுறாங்க, ஒரே ரகல ஒரே சண்டை. நம்ம ஊர்ல ஸ்ட்ரைக் எல்லாம் ஆச்சுன்னா எப்படி ஆகும், அந்த மாதிரி ஒரே சண்டை. பிள்ளாத்து என்ன பண்ணாரு, இதை கொஞ்சம் அடக்கணும்னுட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் அமிச்சு அந்த லாட்டியில் அடிச்சு அடிச்சு நிறைய சில பேர் செத்தே போயிட்டாங்க, நிறைய பேர் செத்துட்டாங்க. என்ன ஆச்சு, ரெண்டாவதும் போச்சு, இது சீசருக்கு போய் அட்டுச்சு. இன்னொரு இடத்துல பைபிளே போட்டிருக்கு, இவன் எவ்வளோ கொடூரமான ஆள் பாருங்களேன், லூக்கா 13:1 படிங்களே, அவரை பற்றி போட்டிருக்காங்க.
பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பழிகளோட கலந்திருந்தான், அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சில அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள்.
என்ன பண்ணிருக்கா பிலாத்து, இதுவரை இந்த டைம்ல என்ன பண்ணிருக்கான், சில பேர் கோயில்ல போய் ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க, பலி கொடுக்கணும்னு போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, எந்த அளவுக்கு யூதர் மேல வெறுப்புன்னு பாருங்களேன், அவங்கள போய் துண்டு துண்டா வெட்டி அவங்க பலிக்குள்ள இந்த பலியும் கொடுத்துட்டான். சும்மா இருப்பாங்களா யூதருங்க? இந்த நியூஸ் எல்லாம் யாருக்கு போச்சு? சீசருக்கு போச்சு. இன்னும் கடைசியில் அவன் செஞ்ச ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும். சிசேரியால தான் இருக்கிறது. இவர் எருசலேம் பண்டிகை டைம்ல, அந்த டைம்ல எருசலேம் வந்து அங்க பாதுகாக்கணும் இல்லையா, இப்பவும் எருசலேம்ல தான் இருக்காரு. அந்த இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணணும்னு சொல்லி ஏரோதுடைய டெம்பிள்ல அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிக்கிட்டார். அந்த இடத்துல தான் இவங்க வராங்க. அந்த இடத்துக்கு அவர் முதல் முதல்ல வரும்போது, சரி உங்க ஆலயத்துல தான் வைக்காதுன்ட்டீங்க, ஆனா இவர் ரொம்ப ரொம்ப பக்தி, தேசபக்தி உள்ளவர். அதனால அந்த சீசருடைய படத்தை அவர் வீட்டில் வச்சுக்கிட்டார். அவர் பேலஸ்ல இல்லையா, ஏரோதுடைய பேலஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் வச்சுக்கிட்டாரு. ஆனா இந்த யூதன்ல சும்மா இருக்கல, நீ எங்க ஊருக்குள்ளேயே விக்கிரத்தை கொண்டு வந்துட்ட, எந்த வீட்லயும் எங்க ஊர்ல விக்கிரம் இருக்கக்கூடாது, கொண்டு வந்துட்டேன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அவன் எடுக்க மாட்டான், என் வீடு நான் வச்சுக்குவேன் போங்கயா அப்படின்ட்டான். திருப்பி ஆடம் அடவுன்னு சீசருக்கு கம்ப்ளைண்ட் போச்சு. கடைசி தடவை அப்ப எல்லாம் லிஸ்டோ எழுதி, உங்க பாருங்க இதை பண்ணாரு இதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு கம்ப்ளைண்ட் போனவுன்னு சீசர் என்ன பண்ணாரு தெரியுமா? பிலாத்தே, என் பொறுமையா நான் இழந்துட்டு போறேன், இதான் அவனுக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ். இன்னொரு வாட்டி ஏதாவது கலகம் ஆச்சு, இன்னொரு வாட்டி அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உன் வேலை போயிடும், உன் தலை போயிடும் அப்படின்னு ஒரு வார்னிங் லெட்டர் வந்துச்சு பிள்ளாத்து. அந்த வார்னிங் லெட்டரை வாங்கிக்கிட்டு அடக்கிக்கிட்டு பேசாமல் இருக்கார் பிள்ளாத்து. அந்த இடத்துல இவங்க போகிறாங்க, புரியுதுங்களா? இப்போ ஏன் நான் அந்த 19 படிங்களே, 19:12 யோவான், புரியுதுங்களா அதான் அவருடைய கஷ்டம். ஒரு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க, கூப்பிட்டு போய், புரியுதுங்களா? அந்த பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இங்கே படித்தோன்னா நமக்கு சில காரியங்கள் புரியலாம். பிலாத்துடைய பிரச்சனை தான், என் மனசாட்சியின்படி நடக்கிறதா, என் வேலையை காப்பாற்றிக்கிறதா, என் சரீரத்தை காப்பாற்ற. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரக்கூடிய ஒரு பெரிய இக்கட்டு தான், என் ஆத்மாவை காப்பாற்றிக்கிட்டுதா, இல்லை இந்த உலகத்தில் நான் பெரிய மனுஷனா ஆகுறதா, ரெண்டு தான். இந்த உலகத்துல பெரிய மனுஷன், ஆத்மாவை கொன்னு இந்த உலகத்துல நான் பெரிய மனுஷன் ஆகுறதா, இல்லை என் ஆத்மாவை காத்துக்கிட்டு என் ஆத்மாவை காப்பாத்திக்கிட்டா போதுமா? அதான் வர இக்கட்டு பிலாத்துக்கு வந்திருக்கு. சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். 33 நம்ம பார்க்கணும். அப்பொழுது பிலாத்து, யோவான் 18:33, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். நீ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி அவரை சிலுவையில் இது அவரை போய் தண்டனை கொடுக்கறதுக்கு எங்களால எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் உடனே என்ன பண்றாருன்னா, இயேசுவை உள்ள கூப்பிட்டு போய் என்ன கேட்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் அவங்க சொன்னதுக்கும் இவர் யூதருடைய ராஜான்னு கேட்கறதுக்கும் என்ன பாயிண்ட்டு, புரியுதுங்களா? ஏதோ கனெக்ட் மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது, அப்படி தெரியணும். அதனால தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா 4 மத்தேயு மார்க்கு லூக்கு ஜான், 4 வித்தியாசமான மனுஷருங்க, வித்தியாசமான காரணத்தில், வித்தியாசமான நோக்கங்களுக்காக வேற வேற டைமில் எழுதுனாங்க. ஆனால் அது 4 கோத்து பார்த்தோன்னா அது ஹார்மனி ஆஃப் த காஸ்பெல்ஸ்ன்னுவாங்க. ஒன்றுக்கு ஒன்றுக்கு எவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகுறத நம்மளால் பார்க்க முடியும். இங்க ஏன் யோவான் அவருடைய காரணத்துக்காக சில காரியங்களை விட்டுட்டார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது லூக்கா நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அவங்க 3 குற்றச்சாட்டை கொண்டு வராங்க இயேசுக்கு விரோதமா. இவரு தான், சரி என்கிட்ட ஒன்னு குற்றச்சாட்டு சொல்ல போகுது இல்லையா, அப்படின்னா இது கேஸே இல்லை, நீங்களே பாத்துக்கோங்க, இதை நான் பார்க்க மாட்டேன், என்னால விட்டா போதும் அப்படின்ட்டாரு. என்ன ஏன் சும்மா வம்பு பண்றீங்க, உங்ககிட்ட நான் வந்தேனா, என்ன ஏன் வம்பு பண்றீங்க, நீங்களே பாத்துக்கங்கன்னு விட்டாரு. தப்பிச்சா போதும்னு விட்டுறாரு. ஆனா 3 குற்றச்சாட்டு சொல்லி பிலாத்தை மாட்ட வைக்கிறாங்க. இதுல பிலாத்து இதை ஆராயணும்ன்றத 3 குற்றச்சாட்டு சொல்றாங்க. அது எங்க இருக்கு, லூக்கா 23:2 அந்த 3 குற்றச்சாட்டை நீங்க பாக்கலாம். அதனாலதான் இவருக்கு வந்து உள்ள கேட்கிறாரு, நீ ராஜாவா அப்படின்னு. 23:2 முதலாவது என்ன சொல்றாங்க, இவன் தன்னை கிறிஸ்து என்ற ராஜாவென்றும் ராயனுக்கு நீங்க வரி கொடுக்க வேண்டியதில்லை
அப்படின்னு.
இங்கிலீஷ்ல வேற மாதிரி வருது, முதல்ல ஜனங்களை கலகப்படுத்துகிறான் இவன், ஜனங்களை கலகப்படுத்துகிறான். இப்போ வேர்ட்ஸ் த நேஷன் அப்படின்னா, நாங்கெல்லாம் ஒழுங்கா ஒரே லைன்ல ஒழுங்கா எந்த தொந்தரவும் இல்லாம போய்கிட்டு இருப்போம், ஆனா இவன் வந்து எங்களை கலகப்படுத்துறான். அதான் இயேசு மேல வந்த முதல் குற்றச்சாட்டு, இவன் வந்து எங்களை கெடுத்து விடுறான்பா. ரெண்டாவது, ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்றான், ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது குற்றச்சாட்டு, இவன் கிறிஸ்து என்ற ராஜா அப்படின்றான். இது மூணு ஏன் சொன்னாங்க தெரியுங்களா, இது மூணு சொன்னோம்னா பிலாத்துக்கு அங்க தொடக்கூடாத நரம்புல தொட்டா எப்படி அலர்ஜி ஆகும், அப்படியே உடம்பெல்லாம் ஷேக் ஆகும் அந்த மாதிரி. ஏன்னா இது மூணு தான் அவருக்கு வேலையே, அங்க எந்த கலகமும் நடக்காதபடி பார்த்துக்கணும், எல்லாரும் டாக்ஸ் கட்டணும் சீசருக்கு, ராஜான்னு எவ்வளவுமே சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டாக்ஸ் எல்லாம் நிறுத்தக்கூடாது, அது மூணு இயேசு செய்யறாரு அப்படின்னு சொல்லும் போது பிலாத்து அதை பத்தி சும்மா இருக்கலாமா? உடனே பிலாத்துக்கு ஷாக் ஆகுற மாதிரி ஆகணும்ன்றதுக்காகத்தான் அந்த மூணு பிளான் பண்ணி சொல்றானுங்க இவனுங்க, புரியுதுங்களா? அதை பிலாத்து கேட்டுட்டு அவர் வந்து அது பொய் பொய்ன்னு பார்க்குறோம். முதலாவது அவர் எங்களை கலகம் படுத்துறாரு, கலகம் படுத்துறாருன்னா பிலாத்துக்கு தெரியும், தெரியாதா கலகம் படுத்துறாரா என்னன்னு? எல்லாம் தெரியும், இவர் செஞ்சதெல்லாம் நன்மைதான். கலகம் யாராவது பண்ணாரா? வியாதிகளை குணமாக்குனாரு, செத்த அம்மா அழுகிற அம்மாவுக்கு பிள்ளைய உயிரோடு வந்து கொடுத்தாரு, வேசிகளையும் ஆயக்காரர்களையும் கெட்டு போயிருந்த வாழ்க்கைகளை சரி பண்ணி நல்லா வாழ சொல்லி கொடுத்தாரு, சத்ருக்களை நேசிக்க சொல்லி கொடுத்தாரு. இவரா கலகம் பண்றவர் பிலாத்துக்கு தெரியும் அது பொய்ன்னு, தெரியும் முட்டாள் இல்லையா. ரெண்டாவது, ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது அப்படின்னு இவர் சொன்னாருன்றாங்க, அதுவும் பிலாத்துக்கு தெரியும். இவர் என்ன சொன்னாரு, ராயனுக்கு செலுத்த வேண்டியதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுக்கு செலுத்த வேண்டிய தேவனுக்கு செலுத்துங்கன்னு ரெக்கார்ட்லயே வந்துருச்சு அது. ஏன்னா பிலாத்துடைய சோல்ஜர் எல்லாரும் போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவர் என்ன சொன்னாரு, அதை பத்தி எல்லாம் கேட்டு பிலாத்துக்கு அறிவிச்சிருப்பாங்க. இவரெல்லாம் அப்படி சொல்றவர் இல்லை, இது ரெண்டும் பொய்யனு பிலாத்துக்கு தெரியும். ஆனா மூணாவது ஒண்ணு தான் அவருக்கு சந்தேகமா இருக்கு, என்னது? தன்னை கிறிஸ்து என்ற ராஜான்றாரு, ராஜான்னு சொல்லக்கூடாது யாரும், ரோமுக்கு விரோதமா அப்படி பேசக்கூடாது அப்படின்றது அதை விசாரிக்கிறதுக்கு தான் உள்ள கூட்டு போறாரு. ரெண்டும் பொய்யும் தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் திருப்பி யோவானுக்கு வாங்க. இப்பதான் புரியும் உங்களுக்கு யோவான்ல ஏன் உள்ள கூட்டு போய் நீ ராஜாவான்னு கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, இவங்க அந்த மாதிரி பழி போடுறாங்க. மூணு பழிய போட்டானுங்க, ரெண்டு பொய்யின்னு அவருக்கு தெரியும், மூணாவது பழிய அவர் விசாரிக்கிறார். அவர் குழம்பி போயிருக்காரு ஒரு விதத்துல, எப்படின்னா ஒரு ஜோக்கா, ஏதாவது இவங்க ஏதாவது என்ன வச்சு ஏதாவது பண்றாங்களா, காமெடி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றதுனால இவர் என்ன இவரை பார்க்கறாரு, இவர் பார்த்தா ராஜா மாதிரியா இருக்காரு. நீங்க யோசிச்சு பார்க்கணும் இயேசு எப்படி இருப்பாரு, நேற்று கட்டிட்டு ஒரு வேர்வு ரத்தம்லாம் சிந்தி எவ்வளோ டயர்டாக இருப்பார், நைட்டெல்லாம் அவர் அழுத்து அடித்து அவர் கட்டி மூஞ்சில் குத்துனாங்க, குத்தி குத்தி அவர் முகெல்லாம் வீங்கி போயிருக்கோம், காரி துப்புனாங்க, அந்த கூட்டமே காரி துப்பம், யாராவது அதெல்லாம் முகத்தெல்லாம் தொடச்சி அவர் மூஞ்ச கழுவி பல்லு வலிக்கையாக கூட்டு போயிருப்பாங்க, இல்லை கட்டி போட்டு அப்படியே தான் இழுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒருத்தர் அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அவர் நாள் என்ன பண்ணுறதுனே தெரில பிலாத்துக்கு. ஒரு பக்கம் ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு ஒரு அவர் கேட்குற விதமே எப்படி கேட்குறாரு பாருங்களேன். அப்பொழுது பிலாத்து இயேசுவை நோக்கி அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்குறாரு, நீ யூதருடைய ராஜாவா? அவ்வளோ தைரியமா அவனுக்கு இந்த நிலைமையில இருந்துகிட்டு இன்ன போய் யூதருடைய ராஜான்னு சொல்ல முடியுமா உன்னால அப்படின்னு ஆச்சரியத்தில் அதிர்ந்து போய், இப்படி கூட இருக்க முடியுமா? இது வரைக்கும் யாராவது அந்த மாதிரி ஒரு சோல்ஜரை பார்த்து கிரிமினலை பார்த்துருப்பாரா? இல்லை, யூதருடைய ராஜாவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவர் கேட்குறாரு. என்ன இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்லணும், என்ன பதில் சொல்லலாம்? ஒருவேளை ஆமா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். நீங்க ஆமான்னு சொல்லிட்டாருன்னா பிலாத்துக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்துருச்சு. ஏன்னா அவர் என்ன அர்த்தத்துல கேட்கிறாருன்னா, சீசருக்கு விரோதமா வந்திருக்கிற யூதருடைய ராஜாவா நீன்னு கேட்கிறாரு. நான் ஆமான்னு ஏசு சொல்லிட்டாருனா பெரிய பிரச்சனை, ஒரு ஏதாவது செய்யணும், அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை ரோமுக்கு விரோத அவர் செஞ்சிருவாரு. ஒருவேளை ஏசு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை. ஏன், அவர் ராஜாதான், ராஜாதான், எல்லாத்தையும் நினைக்கிற மாதிரி ராஜா இல்லை, அந்த டைட்டில் அவருக்கு இருக்கு. ஆனால் இவங்க சாட்டுன குற்றச்சாட்டு உண்மை இல்லை, சீசருக்கு விரோதமாக வந்த ராஜா இல்லை, சீசருக்கெல்லாம் மேலான ராஜா இவர். அது ராஜானும் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆமானும் சொல்ல முடியாது. இயேசுடைய ஞானத்தை நீங்க பார்க்கணும். பிலாத்து எதிர்பார்க்க முடியாத பிலாத்தியே கேள்வி கேட்கிறார், அவர் உன்ன நான் விசாரிக்கிறேன்றார். நீ என்ன மாதிரி ராஜான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, நீ என்ன கேள்வி கேட்கிற, என்ன யூதருடைய ராஜான்னு கேட்கிறியா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் கொடு. என்ன பதில் கேள்வி, 35 இல்ல 34, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீயா இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். என்ன கேட்கிறார், அவரே கேள்வி கேட்கிறார், என் பா பிள்ளாத்து நீயா இதை கேட்கிறியா, இல்ல மற்றவங்க சொன்னதுனால இதை என்கிட்ட கேட்கிறியா, ஏன்னா என்ன என்னெல்லாம் பாக்குற, என்ன இப்படி எல்லாம் அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆசாமி மாதிரி இருக்கிற என்ன பார்த்து நீ ராஜான்னு கேக்குறீன்னா, உனக்குள்ள ஏதோ ஒன்றதுனால ஏதோ என் வைஃப் உனக்கு சொல்லி அமைச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க, நான் செஞ்ச அற்புதங்கள்லாம் நீ கேள்விப்பட்டிருக்க, உனக்குள்ள இருந்து இது உண்மையா உன் ஆத்மா ஏங்குற ஒரு கேள்வியா, இல்ல அவங்க சொன்னதுனால நீ என்ன விசாரிக்கிறியா, அதான் அவர் கேட்கறது. பிலாத்துடைய இயேசு பேசுறது வந்து நான் முதல்ல சொல்ற மாதிரி, நம்ம வேத வசனம் படிக்கும் போது, வார்த்தையை படிக்கும் போது, உங்களுக்கு ஏற்படமா தெரியல, எனக்கு சில நேரங்களில் ஜபத்தோடு படிக்கும் போது என் இதயத்தையே பிளக்கிற மாதிரி, என்னை குத்துற மாதிரி அது தெரியும். அந்த வார்த்தையே என்னை குத்துது, என் பாவத்தை எடுத்து அது காமிக்குது, நான் என்ன நிலைமையில இருக்கிறேன்னு அந்த வசனம் எனக்கு ஒரு கண்ணாடி மாதிரி என் ஆத்மாவை இது காமிக்குது. அந்த மாதிரி இந்த வார்த்தையே நம்ம படிக்கும் போது இருக்கும்போது, மாம்சமாய் அங்க நிக்கின்னு ஒரு மனுஷனை முகமுகமா கேள்வி கேக்குதுன்னா, அந்த மனுஷனுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும் என்ன ஆழ்ந்த கேள்வி அது. புரியுதுங்களா, பிலாத்து மனசுல என்ன ஓடுதுன்னு இயேசுக்கு தான் தெரியும். அப்படி அந்த நிலைமையை வச்சு அவர் கேட்கிறார், நீயா இத கேக்குறியாப்பா பிலாத்து. அவரு இப்படிப்பட்ட ஒருத்தர் நீ ராஜான்னு நீ கேக்குறதுக்கு கேள்விக்கு காரணம் என்ன, அது எதனால நீ கேக்குறன்னு சொல்ல, அதை பொறுத்து நான் பதில் சொல்றேன் அப்படின்ற அவனுடைய மனசாட்சிக்கு பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, தான் இயேசுடைய வார்த்தைகள் நம்ம சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதும், அது ஒரு பட்டயம் மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்படின் போது இயேசு பேசுற வார்த்தைகள் வந்து அவன் நாடி நரம்பு சத ரத்தம்லாம் குத்திக்கிட்டு உள்ள போய் அவன் ஆத்மாவை தொடர மாதிரி பேச்சு இருக்கும், அவன் ஆத்மா மனசாட்சி எழுப்புற மாதிரி பேச்சு இருக்கும். முன்னாடி நிக்கிறது வெறும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லைன்றத உணரும்படிக்கு அந்த கேள்வி செய்ய வைக்கும், மனசாட்சி எழுப்புற மாதிரி. பிலாத்து ஆக்சுவலா பிலாத்து மற்ற சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா, பிலாத்து ரொம்ப இயேசுவை பார்த்து அதிர்ந்து ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய சனித்திரியன் சங்கம் இவர் சாதாரணமா இருக்காரு, இவர் மேல என்ன பகை, அதை பார்த்து ஆச்சரியம். என்னோ குற்றச்சாட்டு சாட்டுறாங்க, ஆனா இயேசுவை பார்க்கிறாரு அவர் அமைதியா இருக்கிறார். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிரிமினல் அவர் பார்த்ததே இல்லை. நீங்க பார்த்துருக்கீங்களா கேஸ்ல ரெண்டு பேர், இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீ தான் இப்போ கொலகாரன், நீ தான் பாவி, இல்லை நீ தான் பாவின்னு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு தான் அவர் பார்த்துருக்காரே தவிர, ஒரு பக்கம் இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டு சாட்டுறாங்க போய் சொல்றாங்க, ஆனால் இவரோ அமைதியாக நிற்கிறார் மாட்சி. அது பிலாத்துக்கு மாபெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு, இவர் யாரா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அதனால அதெல்லாம் வச்சு இவர் கேட்கிறாரு அவருக்கு, ஒருவேளை பிலாத்து ஐயா இவங்க பொறாமையில பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க உண்மையான இது இல்லை, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் வைஃபும் எங்களை உங்களை பத்தி ஏதோ சொல்லுது, உங்க வாழ்க்கையெல்லாம் நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒருவேளை கேட்டிருந்தாருண்ணா, யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா, உடனே பிலாத்து கண்களை திறந்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்துருப்பாருங்க. பிலாத்து ரட்சிக்கப்பட்டிருப்பான். யாரு முன்னாடி நிக்கிறது, தெய்வம் முன்னாடி நிக்கிது இல்லையா, அவர் வாத வாக்கியம் நிறைவேறணும்னு என்ன சான்ஸ் பிலாத்துக்கு, யோசிச்சு பாருங்க, ரட்சிப்பு கிடைச்சிருக்கும், பரலோகத்துக்கு போயிருந்திருப்பான், என்ன சான்ஸ், கேக்குறாரு, உன்ன கேக்குறாரு கேள்வி. ஆனா பிலாத்து என்ன ஆச்சு தெரியுங்களா, உடனே அந்த கேள்வியெல்லாம் கேட்டு அவர் கண்கள்லாம் அவனை பார்த்துருக்கோம், அவர் வார்த்தையை கேட்டு காதுல போயிருக்கோம், அந்த கண்கள் பார்க்கும்போது இயேசுவே பார்த்துக்கிட்டு அவன் மனசாட்சி எந்திரிக்கிற மாதிரி ஒரு சத்தம், ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கோம். உடனே அதை அடிக்கிற மாதிரி பெருமை வந்துருச்சு அவனுக்கு. அடுத்து என்ன, அடுத்தது என்ன சொல்றான் பாருங்க. பிலாத்து பிரதி உத்தரமாக, நான் யூதனா, யூதனோவா, அது என்ன யூதனா, ஒரு நான் என்ன யூதனா, அது மனசாட்சியை அடக்கிற மாதிரி, புரியுதுங்களா, எந்திரிச்சு அது திருப்பி பேசாத மாதிரி, நான் என்ன யூதனா, வெறுப்பு, அந்த வெறுப்பா சொல்றார், நான் என்ன யூதனா, உன் ஜனங்கள் பிரதான ஆசாரி, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்களே, நீ என்ன செய்தாய் என்றார். என்ன சொல்றார் தெரியுங்களா, அந்த மனசாட்சி அந்த மாதிரி இயேசு ஊடுருவி கேட்கிற அந்த கேள்விக்கு மனசாட்சிக்கும் இடம் கொடுக்காம அவன் உண்மை இல்லாம அந்த கேள்வி பதில் சொல்லணும் இல்லையா, நான் என்ன யூதனா அப்படின்ற, நான் என்ன யூதனா, விஷயத்துக்கு வா, நீ அதெல்லாம் பேச, நீ அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்காத, நீ என்ன செஞ்சாய், உன் ஜனங்கத்தானே அவனை பிடிச்சிட்டு வந்து சொன்னாங்க, விஷயத்துக்கு வா, நீ அதெல்லாம் நீ பேசாத, என்கிட்ட நீ என்ன செஞ்சாய் அதான் கேட்கிற, விஷயத்து கையில இருக்கிற விஷயத்துக்கு வா அப்படின்றார். அவன் எவ்வளவு வெறுப்போடு சொல்லியிருப்பார் யோசிச்சுக்கலாம், நான் என்ன யூதனா, உதீர்க தரிசனங்களும் மதத்தையும் மேசியாவையும் நீ யாருன்னு கேட்கிற மாதிரி கேட்கறதும் அந்த மாதிரி செய்யறவங்களாம் உங்க ஜனங்க, அவங்களே வந்து உன்னை என்கிட்ட பிடிச்சிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, நீ என்ன என்ன பார்த்து கேள்வி கேட்கிற, நீ என்ன சொன்ன அது எனக்கு சொல்லு, நீ ஒரு 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 கைதி, நீ போய் என்ன கேள்வி கேட்கலாமான்னு ஒரு கோபத்துல அவர் பேசுறாரு, புரியுதுங்களா, என்ன மாதிரி சான்ஸ் அவர் மிஸ் பண்றாரு பாருங்க, இன்னும் பாக்கணும் பிதா பிள்ளார்த்த. சரி, இயேசு வந்து ஆக்சுவலா பதில் சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு குற்றவாளி அவனே என்ன செஞ்சான்னு கேட்க கூடாது, அதுதான் அண்ணா கேட்டான், கேட்டவுடனே எங்க நீ சாட்சிகளை கேள்வி, என்ன ஏன் கேட்கிறேன்னாரு இயேசு. அதே மாதிரி பிள்ளாத்துக்கும் சொல்லி இருக்கணும், என்ன ஏன் கேட்கிறேன், ஆனா அது பாருங்களேன் இயேசு பதில் கொடுக்கிறாரு 36. இயேசு பிரதி உத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காத படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்றார். இயேசு அருமையா அழகா அவர் பதில் சொல்றார், என்ன பதில், எப்பா நான் வெறும் ராஜா மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, என் ராஜ்யம், என் ராஜ்யம், என் ராஜ்யம், எத்தனை வாட்டி சொல்றாரு அந்த வசனத்துல, 3 சொல்றாரு, என் ராஜ்யம், ராஜ்ய ராஜா மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, ஆனா நீ நினைக்கிற மாதிரி ராஜ்யம் இல்லை, மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்காலிகமா ஆட்சி செஞ்சு சாகுற ஒரு ராஜா இல்லை, நான் நிரந்தரம் இல்லாத அழிஞ்சு போகிற ஒரு ராஜ்யத்துக்கு ராஜா இல்ல, நான் என் ராஜ்யம் இந்த உலகத்துல பாக்குற ராஜ்யம் மாதிரி இல்ல, அத முதல்ல என் ராஜ்யம், நான் ராஜாதான், எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யம் என்ன எதுவா இல்லன்னு முதல்ல புரிஞ்சுக்க, என் ராஜ்யம் இந்த உலகத்துல பாக்குற மாதிரி இல்ல, சீசருக்கெல்லாம் விரோதமா போர் செய்யற சீப்பான ராஜ்யம் இல்ல, என் ராஜ்யம் அவ்வளவு கீழ்த்தரமான ராஜ்யம் இல்ல, புரியுதா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் ஒருவேளை இந்த உலகத்துக்குரியதா இருந்திருந்தா, நான் காண்டி நினைச்சிருந்தா, அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கோம், அந்த யூதர்கள்லாம் ஏவி பிலாத்துக்கு 2,000-3,000 சோல்ஜர்ஸ் தான், பிலாத்தையே கைதியா நிக்க வச்சிருக்க முடியாது, ராஜாவை ஏறி அவரு பண்ணிருக்க முடியும், ராஜா வாக்கணும்னு வரல இவங்கெல்லாம், அதெல்லாம் விட்டார், நான் இந்த உலகத்துக்குரியதா என் ராஜ்யம் இருந்துச்சுன்னா என்னுடைய போர் சேவகர் போர் செஞ்சு என்னை காப்பாத்திருக்க மாட்டாங்க, பிலாத்து கத்தி எடுக்க போனாரு, ஏன்னா இந்த உலகத்து ராஜ்யம் தான் நினைச்சாரு அவர், ஆனா என்ன சொன்னாரு, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் குடியாம இருப்பேனோன்னு பிலாத்து கத்திய போட சொல்லுது, பேதுரோ கத்திய போட சொல்ல, இந்த உலகத்தின் ராஜ்யம் இல்ல, சீப்பான ராஜ்யம் இல்ல, இல்லைன்னா நான் ஏன் முன்னாடி இப்படி நிக்க போறேன், அதை முதல்ல புரிஞ்சுக்க, இல்லைன்னா சீசருக்கு விரோதமா போனோம்னா இப்படி ஏன் வந்து நிக்க போறேன், என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லாம ஏன் இப்படி நிக்க போறேன், அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்றார். சரி, பிலாத்தே ஒரு விதத்துல நான் யோசிச்சு பார்த்தேன், பிலாத்தே உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகத்தின் ராஜ்யங்க தான், ஆனா இந்த உலகம் இல்லாம இன்னொரு உலகம் இருக்கு, அது பிலாத் தெரியுமா, தெரியாது, அந்த உலகத்துக்குரியது அல்ல. பிலாத்துக்கு ஒரு வார்னிங் அது. இந்த உலகத்து ராஜ்யம் தான் தெரியும், ரோம ராஜ்யம் தான் தெரியும், ஆனால் அது எல்லாத்தையும் உயர்ந்த ஒரு ராஜ்யம் இருக்குது, அதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த தெரிஞ்சதெல்லாம் இந்த ராஜ்யம் தான். நான் சொல்கிறேன் கேளு, முதலாவது என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் உன் முன்னாடி நிற்கிறேன் பாரு, கைதியாக நிற்கிறேன், என்னுடைய போர் சேவகர் எனக்கு விரோத என்ன போராடி என்னை காப்பாற்றலை பாரு, அதான் அடையாளம். அரசியல்னாலையும் மனுஷங்க பலத்தினாலையும் பண பலத்தினாலையும் மேற்கொள்ளுகிற ராஜ்யம் இல்லை. சரி, அதை கேட்ட உடனே பிலாத்துக்கு மூளையே தலையே சுத்துது. எப்படி இருக்கும் பிலாத்து யோசிச்சு பாருங்க, ராஜா ராஜ்யம்ன்றாரு, இந்த உலகத்துக்குரியது அல்லன்றாரு. இந்த மாதிரி கேட்டிருப்பாரா பிலாத்து எங்கேயாவது? கேட்கல. அவரு கேட்கிறாரு பாருங்களேன், 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நீ ராஜாவா அப்படின்னு கேட்டவர் இப்ப என்னன்றாரு, நீ ராஜாவோ அப்படின்றாரு. அவர் பாருங்க, அவர்ல மாற்றம் ஏற்படுகிறத நம்ம பார்க்கலாம். அவருக்கு ஒரு மாதிரி கேட்கிறாரு. கேட்ட உடனே ஏசு கொடுக்குற பதில பார்ப்போம், 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்து கேட்கிறான் என்றார். என்ன வார்த்தை, என்ன பதில் பார்க்கணும், ராஜா சொல்ற பதில். இதெல்லாம் கேட்டு பிலாத்து கேட்கும் போது, நீ ராஜாவோன்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் ராஜாதான். எப்படி இருக்கும் பிலாத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். எங்க பழைய பாஸ் சொல்லுவாரு, கண்ணை நேர் நேரா பிலாத்து கண்ணை பார்த்துக்கிட்டு, ஒரு கவர்னர் அவனை பார்த்துக்கிட்டு, நான் ராஜாதான் அப்படின்றார். நீ சொன்னபடி நான் ராஜாதான். அவரோ ராஜா இல்லை, சொன்ன மாதிரி ராஜாதி ராஜா. ஆனா என் ராஜ்யம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்துக்குரியது இல்லை. நான் வந்து ஜனங்களை கட்டாயத்தினாலேயோ ரூல்ஸை போட்டோ பண பலத்திலேயோ வல்லமையிலையோ ஆட்சி செய்கிற ராஜா இல்லை. என்னுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன? சத்தியம். நான் சத்தியத்தின் ராஜா. ஜனங்களுடைய உடம்புகளை கண்ட்ரோல் பண்ற ராஜா இல்ல, என் சத்தியத்தை பயன்படுத்தி ஜனங்களுடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ற ராஜா நான். அதுதான் அவங்க சொல்றாரு அவர், 37. இதற்காகவே நான் பிறந்தேன். போட்டிருக்குங்களா? இதற்காகவே இப்படி எப்படி போட்டிருக்கு? நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அடுத்தது என்ன வருது? இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். அந்த வசனங்கள் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் பிறந்தேன்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? நான் வந்தேன்ன்றாரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்கு. பிறந்தேன்றதுக்கு என்ன தெரியுமா அடையாளம், அர்த்தம்? ஒரு மனுஷ உருவம் எடுத்து மனுஷனா இந்த உலகத்துல பிறந்த மனுஷன்தான் பிறக்க முடியும். வந்தேன்றதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஒரு இடத்துக்கு வந்தேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ இருந்தேன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ இருந்தேன்னு அர்த்தம். நான் மனுஷனும் கடவுளுமா இந்த உலகத்துல வந்திருக்கேன்ற. நான் பிறந்தேன், மனுஷனாக பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்த எங்க இருந்தேன்? தேவன், த்ரியேக தேவன், பிதா குமாரின் பரிசுத்தாவியா, அங்க இருந்து இந்த உலகத்துல வந்தேன். இந்த உலகத்துக்குள்ள எப்படி வந்தேன்? மனுஷனா பிறந்து வந்தேன். ஆனா இதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன். பிதா ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனா இருந்தது. நாங்கள் ரெண்டு வார்த்தை பிரிச்சு சொல்றாரு, புரியுதுங்களா? என்ன சொல்றாருன்னா, அவருடைய மனுஷிகத்தையும் அவருடைய தெய்வீகத்தையும் அதுல சொல்றாரு. பிலாத்து கேட்டான், நீ என்ன செய்தாய்? அதுக்கு பதில் என்ன? சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தேன், அதற்காகத்தான் நான் வந்தேன். என் வாழ்க்கை என்ன சொல்லுது? சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தேன். அது என்ன ஸ்ட்ராங்கா சொல்றாரு தெரியுங்களா? இந்த உலகத்துல மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுங்களா? நம்மளுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? சத்தியம். சத்தியம். ஏன்னா இந்த உலகம் வந்து பொய்களின் தகப்பனாகிய பிசாசுனால் ஆளப்படுகிறது. மக்களெல்லாம் பொய்களை நம்புற மக்கள் தான், சத்தியமே இல்லை. ஏசு எதுக்காக வந்தாரு? பொய்கள் இருந்து காப்பாத்தி சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். இன்னைக்கும் என்ன? பொய்களை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏசு எதுக்காக வந்தாரு? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தார். ஆனா அவரு வந்தது, அவர் செத்தது, அவர் உயிர் தெழுந்தத ஒரு பண்டிகையா வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சத்தியம்னா என்னன்னு தெரியல. சத்தியம் தெரியுமா? எதுக்காக அவர் வந்தாரு? என்ன சொல்றாருங்க? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த. ஒரு சத்தியமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, ஆனா பிறந்ததை ஒண்டி கொண்டாடுவோம், அவர் மறித்ததை ஒண்டி கொண்டாடுவோம், குட் ஃப்ரைடே ஒண்டி கொண்டாடுவோம். இதான் போயிங்க, சத்தியம் தெரியாது ஆனால் பொய்யை தான் நம்புவாங்க. அதான் உலகம் இருக்கிறன இன்னைக்கும் அதான் பொய்ங்களை தான் மக்கள் நம்புவாங்க, சத்தியத்தை நம்பவே மாட்டாங்க. இயேசு எப்படி சொல்கிறாரு தெரியுங்களா, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்த நான் வந்து சத்தியத்தின் ஆழத்தை நித்திய நித்தியமாக தேவகுமாரனாக இருந்து சத்தியத்தை பார்த்த ஆள் நான். அவருக்கு தெரியாது சத்தியமா, நித்திய நித்தியமா சத்தியத்தை பார்த்தாரு, கடவுளை பார்த்தாரு, யாருன்னு பார்த்தவர். இந்த உலகத்துக்கு வந்து சத்திய அந்த சத்தியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியத்தை நித்தியமாக பார்த்தேன், என் வார்த்தையினால் மாத்திரம் இல்லை, என் வாழ்க்கையின் மூலமாக நான் செத்தும் சொல்கிறேன். இது எவ்வளோ உண்மைன்னு நம்புங்க, என் சாவுனால் கூட சொல்கிறேன் இது சத்தியம். இது எவ்வளோ சத்தியம், நான் சொன்னது சத்தியம். எதை குறித்து சத்தியம் சொன்னார், கடவுளை பற்றி சத்தியம். அவர் எவ்வளோ பரிசுத்தருன்னு சத்தியத்தை சொன்னார், மனுஷன் எவ்வளோ பாவின்னு சத்தியத்தை சொன்னார், பாவம் எவ்வளோ அகோரம்னு சத்தியத்தை சொன்னார், நியாய தீர்ப்பு வந்தே வரும்னு சத்தியத்தை சொன்னார், நரகம் உனக்கு இருக்கே இருக்குன்னு சத்தியத்தை சொன்னார், நீ மனம் திரும்பலன்னா நரகத்துக்கு போவேன்னு சத்தியத்தை சொன்னார். இது எவ்வளோ உண்மைன்னு என் வாழ்க்கையின் மூலமாக நான் காமிச்சிருக்கேன், நான் செத்து கூட காமிக்கிறேன், இது எவ்வளோ உண்மைன்னு. ஆனாலும் நம்பாத ஜாதி நம்ம, சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்தேன். சத்தியத்தை எங்கே தெரியுது மனுஷர்களுக்கு, அது செத்தே அவர் காமிச்சாருங்க. என்னத்தை சாவு செத்து என்ன காமிச்சார் அவரு, நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு நீ நம்புவியா, மனம் திரும்புவியா, எவ்வளோ உண்மை செத்து காமிக்கிறேன், தேவகுமாரன் செத்து நான் காமிக்கிறேன், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்குறேன் பார். எதுக்காக, என் வாழ்க்கையின் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, சாவின் மூலமாக நான் சொல்கிறது எவ்வளோ சத்தியம், எவ்வளோ உண்மைன்றது உன்னால் புரிய முடியுமா. ஆனாலும் பண்டிகைத்தான் கொண்டாடுற ஜாதி, சத்தியத்தை குறித்து ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஜாதி நம்ம ஊரில் இருக்கிறோம். சத்தியம் எப்படி ஒரு மனுஷனுக்கு தெரிய முடியும், எப்படி சத்தியம் தெரிஞ்சுக்கிறது? ஒரு வசனத்தை படிக்கலாம், யோவான் 8:31.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள்.
தொடர்ந்து
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
நீங்க இங்கிலீஷ்ல யாராவது படிக்கிறீங்களா? இயேசு தன்னை நம்புகிறவளை பார்த்து என்ன சொன்னாருன்னா, நீங்க உண்மையான என்னுடைய சீஷர்களா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, பண்டிகை கொண்டாடிட்டு இருக்க மாட்டீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உலக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டீங்க. உண்மையான சீஷராக இருந்தால் என் என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. யூ வில் கண்டினியூ இன் மை வேர்டு. வேதத்தை படிப்பீங்க. இயேசு செத்து வாழ்க்கையின் மூலமாக தன் வேதத்தை கொடுத்துருக்காரே, அதில் என்ன இருக்குது, எவ்வளோ உண்மை இருக்குது, அதன்படி நான் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கேன்னு அதை படிப்பீங்க. ஒரு உண்மையான சீஷன் வேதத்தை படிப்பான், சத்தியத்தை வேதத்தில் தொடர்ந்து போவான். அப்படி போகும்போது என்ன ஆகும் நெக்ஸ்ட், இஃப் யூ அபாய்ட் இன் மை வேர்ட், என் சத்தியத்தை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது, என் வசனத்துல நீங்க தொடர்ந்து போகும்போது நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்குவீங்க. அதான் அவர் சொல்றது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வண்டி வந்து சர்மனை கேட்டு போயிருது இல்ல, எனக்கோ ஒரு நாள் ஒரு மெசேஜை கேட்கறது இல்ல, திடீர்னு பைபிள திறந்து அர்த்தம் என்னன்னு கூட புரியாம படிச்சுட்டு ஒரு 10 வசனங்கள் முடிச்சிருது இல்ல. வார்த்தையில தொடர்ந்து படுத்து சொல்லி படுத்துக்கணும், கத்துக்கணும், சத்தியத்தை கத்துக்கணும், கத்துக்கணும்னு நீ தொடர்ந்து போகும்போது சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதுக்காகவே நான் வந்தேன், அதுக்காகவே வந்தேன். வார்த்தை இல்ல, தொடர்ந்து வார்த்தையை பிரசங்கம் பண்றது இல்ல, வார்த்தையோ படிக்கிறது இல்ல, ஆனா பண்டிகையோ சடங்கோ, ஐயோ ஐயோ ஐயோ. இதுதான் நம்ம ஊர்ல போய் என்ன அநியாயம் பாருங்களேன், இயேசு பேர்ல நடக்குது இன்னைக்கும். அதான் இதான் பாக்குறோம் பயங்கரம். அதுக்கு பிலாத்து அத கடைசியில அவர் இன்விடேஷனும் கொடுக்கிறாரு பிலாத்துக்கு. அது என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்து கடைசியில இல்லை, இந்த உலகத்தில் வந்து சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். யார் தான் கேட்பாங்க, பிலாத் அவர் எப்படி சொல்ற மாதிரி வருது தெரியுங்களா, நான் ராஜா, நான் சத்தியத்தின் ராஜா, நான் என் ராஜ்யத்தை நான் எப்படி கட்ட போறேன் தெரியுமா, பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு, மந்திரம் பண்ணிக்கிட்டு, மூட நம்பிக்கைங்களை ஜனங்களுக்கு வர வச்சுக்கிட்டு தலை மேல கைய வச்சு ரபரிஷா ரபரிஷா சொல்லிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு பொய்யான ப்ராமிசஸ் கொடுத்துக்கிட்டு புரியுதுங்களா நாடகம் போடுறாங்க இல்லைங்களா தலை மேல கைய வச்சு மந்திரம் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லை என் ராஜ்யத்தை நான் கட்ட போறது என் ராஜ்யத்தை சத்தியத்தினால கட்ட போறேன் சத்தியத்தின் ராஜா என் ராஜ்யத்தை எப்படி கட்ட போறேன் சத்தியத்தினால கட்ட போறேன் இந்த மாதிரி கட்டுறதெல்லாம் அவருடைய சத்தியம் இல்லை அந்த மாதிரி கட்டினா யாருங்க வருவாங்க யார் வருவாங்க தெரியுமா சத்தியவான் எவனும் என் வசனத்துக்கு செவி கொடுப்பான் எங்க இயேசுடைய சீஷர்களை பார்க்க முடியும் எங்க சத்தியவான்களை பார்க்க முடியும் எங்க உண்மையா பரிசுத்தாவி உள்ளத்துல வேலை செய்யற மனிதர்களை எங்க பார்க்க முடியும் தெரியுமா எங்க ஆர்சி சர்ச்சில் பார்க்க முடியுமா எங்க பெந்தகோஸ் சர்ச்சில் பார்க்க முடியுமா வசனமே இல்லை சத்தியமே இல்லை கைத்தட்டில் வரும் சத்தம் அங்கேயா பார்க்க முடியும் சத்தியவான்கள என் வசனத்துக்கு எங்க செவி கொடுக்குறாங்களோ எங்க என் சத்தியத்தை கேட்கறதுக்கு வராங்களோ அவன் தான் என் சத்தியத்துக்கு செவி கொடுப்பான் ஏன்னா என் சத்தியம் அவனை ஆட்சி செய்யும் என் சத்தியத்தினால அந்த என்னுடைய ராஜ்யம் கட்டப்படும் அதெல்லாம் இயேசுடைய ராஜ்யம் மந்திரம் பண்ணி நாடகம் பண்ணி ஜனங்களை மெனிப்புலேட் பண்ணி ஹிப்னாட்டிசம் பண்றதெல்லாம் ஜனங்களுடைய ராஜ்யம் இயேசுடைய ராஜ்யம் அவர் சத்தியத்தினால அவர் ராஜ்யத்தை கட்ட போறார் புரியுதுங்களா அதான் அவர் அங்க சொல்றார் சத்தியத்தினால என் ராஜ்யத்தை நான் கட்ட போகிறேன் சத்தியவான் எவனும் அதற்கு செவி கொடுப்பான் அருமையா பிலாத்துக்கு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா அவர் சொல்ற வார்த்தையின் அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களும் எதனால் நியாயம் தீர்க்கப்பட போறாங்க தெரியுங்களா இயேசுடைய வார்த்தைக்கு நீ என்ன மாதிரி பதில் கொடுத்த அதை வச்சுதான் நியாய தீர்ப்பு நீ சத்தியவானா இல்லையான்னு எப்படி தெரியும் இயேசுடைய வார்த்தைக்கு நீ எப்படி சத்தியவான் எவனோ அவர் வசனத்தை கேட்பான் நீ சத்தியவானா வசனத்தை கேட்பானா என்ன தெரியுங்களா ஆர்வத்தோடு கேட்டு அதை கீழ்படுகிறவன் வெறும் கேட்கிறவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் உன்னை பத்தி நியாயம் தீர்த்துக்கணும்னா நம்ம எல்லாரையும் நம்மளை பத்தி நியாயம் தீர்த்துக்கலாம் இயேசுடைய வசனத்தை கேட்டு கீழ்படுகிறவங்களா அப்போ நீங்க சத்தியவான்ல உண்மையாவே பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வேலை செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்க இன்னும் சத்தியவான்ல பொய்யின் ராஜ்யத்துல தான் இன்னமும் இருக்கீங்க அதான் அவர் சொல்றாரு பிலாத்துக்கு அவர் பதில் சொல்றது என்னன்னா பிலாத்தே நீ விசாரணை நான் விசாரணையில இல்லை நீ தான் விசாரணையில இருக்க என் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பியானதான் நித்திய ராஜ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கு உனக்கு அதை பொறுத்து தான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது நீ விசாரணையில் இருக்கிற அங்கே வெளியில் இருக்கிற ஆசாரிங்க விசாரணை இருக்காங்க நம்ம எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட்டில் நின்றுகிட்டு இருக்கோம் இயேசுடைய வார்த்தைக்கு என்ன மாதிரி செவி கொடுப்போம் அதை கேட்டு சத்தியவான் எவனும் என் வசனத்துக்கு செவி கொடுப்பான் செவி கொடுத்து அதன்படி நடப்பான் அவன் தான் சத்தியவான் அவருடைய வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது அவர் சொல்ல என் வசனமே உங்களை நியாயம் தீர்க்க போகுது அப்படின்றார் பிலாத்து தான் அங்கே ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிற மாதிரி அவர் சொல்றாரு சரி அதுக்கு பிலாத்து கொடுக்குற பதிலை பார்ப்போம் இன்னைக்கு கொடுக்குற அதே பதில் தான் அதற்கு பிலாத்து சத்தியமாவனது சத்தியமா என்னது சத்தியமாவது என்ன என்றார் சத்தியமாவது வெங்காயமாவது என்ன அப்படின்னு இல்லைங்களா சத்தியமாவது வெங்காயமாவது என்ன சத்தியம்னா என்ன அப்படின்னு பிலாத்துன்றார் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கும் எல்லாரும் அதை தான் சொல்றாங்க சத்தியமாவது வெங்காயமாவது தினகரன் சொல்றதுதான் சத்தியம் மோகன் சிசுதாசர் சொல்றதுதான் சத்தியம் மரியா அம்மான்னு அவன் நினைச்சுக்கிட்டானா மரியா தான் கடவுள் அவன் நினைச்சுட்டான் அதுதான் சத்தியம் சாய்பாபா கடவுள் அவன் நினைச்சுக்கிட்டா அதுதான் சத்தியம் அவங்க நினைச்சுக்கிறாங்க அதான் சத்தியம் சத்தியமாவது என்ன இன்னைக்கும் அதான் அவங்கவுங்க நினைச்சுக்கிறதான் சத்தியம் இயேசு என்ன சொன்னாரோ இயேசு வார்த்தைகள் தான் சத்தியம் வேற எல்லாம் பொய்யன்றது இல்லை அவங்கவுங்க என்ன நினைச்சுக்கிறாங்களோ அவங்க என்ன சபாதி சொன்னா அதான் சத்தியம் இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் சத்தியம் சத்தியமானது என்ன உறுதியா இதுதான் எல்லா மனுஷர்களும் நம்ப வேண்டிய சத்தியம்ன்றதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இன்னைக்கும் சபைகள் சொல்லிக்கிட்டு இருக்கு சத்தியமானது என்ன இன்னைக்கும் எல்லாரும் பிள்ளாத்து மாதிரி அது சத்தியத்துக்கு அதை கேட்டு பதில் கொடுக்கு சத்தியமானது என்னன்னு ஒரு கேள்வி கேட்கல தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி கேட்கல சத்தியமானது என்ன போப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு தெரியுங்களா வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டார் அது பதிலுக்கெல்லாம் நிக்கல வெளியே போயிட்டார் ஏன்னா மனசாட்சி அதுக்கு மேல நிக்க முடியாது அங்க ஆனா ஊருடுவி கேட்கிறாருல்ல நிக்க முடியாது சத்தியத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது நீ சத்தியவான் இல்லைன்னு அவன் ப்ரூவ் பண்ணிட்டான் பாருங்க இயேசுடைய வசனம் கேட்கிற இது இல்லை பொய் ராஜ்யம் தான் அவனுக்கு வேணும் ப்ரூவ் பண்ணிட்டான் பாருங்க உடனே வெளியே போய் அவன் என்ன சொல்றாரு பெரியதை கண்டுபிடிச்சிட்டாரு இவ்வளவு நேரம் பேசிட்டு என்ன சொல்றாரு வெளியே போய் இவனில் 38 அதற்கு பிலாத்து சத்தியமானது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் ஒரு குற்றமும் காணும். இவ்வளோ நேரம் இயேசுட பேசி அவர் கண்டுபிடிச்சது என்ன? இயேசுல ஒரு குற்றமும் இல்லை. சரி, நம்ம முடிப்போம் இதோடு. இன்னைக்கு இயேசுடைய சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் நீங்க எல்லாரும். இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுங்களா? என்னுடைய பலவீனமான வார்த்தை, பலவீனமான மனுஷனா நான் பேசுறேன், ஒரு சாவுற மனுஷனா நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது பெரிய சத்தியம், இயேசுடைய சத்தியம். அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கீங்க. ஒருவேளை அவருடைய கதையை இன்னைக்கு கேட்டு போய் நீங்க, ஆமா இயேசு இயேசுவில் வெளியே போய் பிலாத்து மாதிரி இயேசுல எந்த குற்றமும் இல்லை, அநியாயமா அவர் அடைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு ராஜாவா நீங்க பாக்குறீங்களா? இயேசு ராஜாவா உங்களுக்கு தெரியறாரா? இந்த உலகத்துல ரெண்டு ராஜ்யம் தான் இருக்கு, ஒன்னு பிசாசின் ராஜ்யம், ஒன்னு இயேசுடைய ராஜ்யம். ஒரு சத்தியத்தின் ராஜ்யம், ஒரு பொய்யின் ராஜ்யம். ரெண்டு இடத்துலயும் ஒரு காலை வச்சுக்கிட்டு, இங்க ஒரு காலை வச்சுக்கிட்டு எந்த மனுஷனாலையும் இருக்க முடியாது. ஒன்னு நீங்க இயேசுவின் ராஜ்யத்துல இருக்கணும், சத்திய ராஜ்யத்துல இருக்கணும், இல்ல பொய் ராஜ்யத்துல தான் இருக்கணும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்க மனசாட்சி நீ கேட்டு பாருங்க. எங்க இருக்கீங்க? இந்த உலக பிரகாரமா வாழ்ந்துகிட்டு, இந்த உலக இஷ்டத்தின் படி வாழ்ந்துகிட்டு, பிசாசின் இச்சைகளை பிசாசின் சித்தத்தை செய்கிற வாழ்க்கையா உங்களுக்கு? இயேசுடைய சத்தியம், இயேசுடைய சத்தியத்துக்கு தான் நான் கீழ்படிவேன், அவர் தான் என் ராஜான்னு வாழ்றீங்களா? ரெண்டுதான், ஒரு பிசாசு ராஜ்யம், இல்ல இயேசுடைய ராஜ்யம். இது ரெண்டு ராஜ்யத்துல தான் இருக்கு. ஒருவேளை நீங்க யாராவது இயேசு உங்களுக்கு ராஜாவா தெரியறாரா? ஆமா எனக்கு ராஜாவா தெரியறாரு, இயேசு ராஜாதான். நீங்க கேட்டீங்கன்னா இயேசு உங்களை என்ன கேட்பாரு தெரியுமா? பிலாத்து கிட்ட கேட்ட கேள்விதான், இது நீயா உணர்ந்து கண்கள் திறக்கப்பட்டு சத்தியத்தினால கேட்கிறியா, மத்தவங்க உனக்கு சொன்னதுனால, உங்க அப்பா அம்மா உனக்கு சொன்னதுனால, சபையில பாஸ்டர் யாரோ சொன்னதுனால, இல்ல ஏதோ யாரையோ கேட்டு நீ சொல்றியா, உன் ஆத்மால உணர்ந்து நீ கேட்கறியா, சொல்றியா? உனக்கு தெரியுமா நான் ராஜா, உன் கண்களுக்கு ராஜா மாதிரி நான் தெரியறேனா, உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கா? பிலாத்து கேட்ட மாதிரி நம்மளுக்கும் கேட்பார், புரியுதுங்களா? பிலாத்து வந்து தன்னுடைய பாவத்துல அவர் வாழணும், தன்னுடைய இச்சையில உலக இன்பத்துல அவர் வாழணும் என்பதற்காக சத்தியத்தை விட்டு திரும்பி போயிட்டார். நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுக்கப்புறம் என்ன ஆனார் தெரியுங்களா? பிலாத்துடைய வாழ்க்கை நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். அந்த வேலையை காப்பாத்திக்கணும்னு இயேசுவை குற்றம் சாட்டிட்டு அவருக்கு அந்த வேலை போயிடுச்சு. வேலை போயிட்டு பைத்தியகார்த்தனமா கையை கழுவினார். அவர் கொஞ்ச நாள்ல பைத்தியம் பிடிச்சி திருப்பி 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 கையை கழுவிட்டு இருப்பாராம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டார். சத்தியத்தை விட்டு திரும்பி போற எல்லாருக்கும் அழிவுதான், அழிவுதான். நான் சொல்றேன், நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். சின்ன அனுபவம் தான், சின்ன பையன்தான். என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். வேற கள்ள போதகருங்க அவங்க சொல்றது, தினக்கு அவங்களாம் சொல்றது நீ கேட்டு போயிடலாம், அதில் ஒன்றும் ஆகாது, கேட்காம போயிடலாம். இயேசுடைய வார்த்தையை மாத்திரம் எடுத்து போதிக்கும் போது அதில் காண்டி நம்ம திரும்பி போனோம்னா, அது சொல்றவங்கள ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தையில் இருக்கிற பவர் ரொம்ப பெரிய பயங்கரம். அந்த சத்தியத்துக்கு திரும்பி போறவங்க வந்து சீரழியிறத என் வாழ்க்கையில் நானே பார்த்துருக்கேன். பயங்கரமாக போறத நானே பார்த்துருக்கேன். பயங்கரமா சத்தியத்துக்கு கொண்டு திரும்பி போயிடாதீங்க. இன்னைக்கு சத்தியத்துக்கு பதில் சொல்லுங்க, இயேசு உங்க ராஜாவா? உங்க வாழ்க்கையில ஆட்சி செய்யறாரா? கேட்டு பாருங்க, இயேசு உங்க ராஜாவா? இந்த உலகத்துல இந்த உடம்ப மாத்திரம் அழிச்சுக்கிட்டு செத்து போறது இல்லை, பயங்கரமா தற்கொலை பண்ணிக்கிறதோ பயங்கரமா போறது மாத்திரம் இல்லாம, உங்க ஆத்மா ஒரு நாள் எந்திரிக்கும், மேகத்துல வருவாரு, ராஜாதி ராஜனா இறங்கி வருவாரு. அவர் சிங்காசனத்துல உட்காரும் போது எல்லா முழங்கால்களும் அவருக்கு முடங்கும், எல்லா நாவுகளும் அவர் தான் கர்த்தர் என்று அறிக்கைடுற ஒரு நாள் வரும். அந்த நேரத்தில் பிலாத்தோன்னு நிற்பாரு, பிலாத்து பக்கத்தில் நீங்களும் நிற்பீங்க. இன்னைக்கு வாங்க இயேசு கிட்ட மனம் திரும்பி, இயேசுவத்துக்கு சத்தியத்தின் ராஜா கிட்ட வாங்க. பொய்யை ஏன் நம்பணும்? பொய்ய நரகத்துக்கு தான் உங்களை கொண்டு போவோம், அழிவை தான் செய்யும். சத்தியத்து மனம் திரும்பி இயேசு கிட்ட வாங்க. ஒருவேளை ஆமா இயேசு ராஜா நான் ஏற்றுக்கிட்டேன், நான் விசுவாசின்னு சொல்றவங்க இருந்தீங்கன்னா, இயேசு உங்களை திருப்பியும் கேட்கிறாரு, உண்மையாவே நான் ராஜாவா? வாழ்க்கையில எல்லா பகுதியும் நான் ஆட்சி செய்யறேனா? உண்மையாவே நான் ராஜாவா? இல்ல சில இடங்கள்ல ஒண்டி நான் தான் ராஜா, மற்ற இடங்கள் இயேசு நீ எடுத்துக்கலாம், ஆனா இந்த பழக்கம் ஒண்டி என்னால விட முடியாது. இயேசுவை மற்ற இடத்துல எல்லாம் நீ எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் தான், கொஞ்சம் உண்டு, கொஞ்சம் குடிச்சுக்குவேன், கொஞ்சம் அதை பண்ணிக்குவேன், அந்த பழக்கத்தை ஒண்டி என்னால விட, மற்ற இடங்கள்லாம் நீ ராஜா. நான் பைபிள் படிக்கிறேன், சபைக்கு வரேன், ஒழுங்கா இருக்கிறேன், ஆனா இந்த இடத்துல ஒண்டி நீ ராஜா விட முடியாது. அப்படி ராஜாதி ராஜன் கிட்ட பேரம் பேச முடியாது. நீங்க ஒன்னு அவர் ராஜாவா இருக்கணும், இல்லைன்னா பிசாசுத்தான் ராஜாவா இருக்கணும். முழுசா வந்தா வருவார் அவர். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே நீ ராஜா, உமால காப்பாற்ற முடியாத பழக்கங்கள் ஒன்றும் இல்லை, அவனால முடியாதா? நம்மளால தான் அது மேல ஆசை, பாவத்தின் மேல ஆசை, பிள்ளாத்துக்கு இருந்துச்சு இல்லையா ஆசை, அவர்னால முடியாது, ஒண்ணுமே இல்லை. அவருக்கு ஒப்பு கொடுங்க, எந்த பழக்கமா இருந்தாலும் அவனால மாத்த முடியும். அவருக்கு ஒப்பு கொடுங்க, இயேசுவே நீ என் வாழ்க்கையில இதயத்துல ராஜாவாக வந்து என்னை ஆட்சி செய்யும் அப்படின்னு அவருக்கு ஒப்பு கொடுங்க. சரி, நம்ம இதோடு முடிக்கலாம். கடைசியாக நீங்க அதை சொல்ற இதை பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து இந்த இடத்த விட்டு வேற இடத்துல எந்த இடத்துல தன்னை ராஜான்னு சொல்லியிருந்தாருன்னா, அவர் தலைமையில வச்சு கொஞ்சிருப்பாங்க. அவரை ராஜா வாக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் ஓடி வந்தாங்க தெரியுங்களா? அந்த டைம்ல ஓடி போயிட்டார் அவர் ராஜாவான்ல. எந்த இடத்துல ராஜா வாக்கணும், கட்டாயமா அவரை ராஜா வாக்கணும்னு பிசாசு வந்து, ஆக்சுவலா இந்த இஸ்ரவேல் மாத்திரம் இல்லை, இந்த முழு உலக ராஜ்யங்களையும் காதல் காலில் வைக்கிற எனக்கொண்டி ஒரு நமஸ்காரம் போட்டுருந்தார். என்ன பண்ணாரு? அதை உதச்சு தூக்கி போட்டார். சத்தியத்தின் ராஜா, எனக்காக சிலுவையில், உங்களுக்காக சிலுவையில மறைக்கிறதுக்காக உலக மகிமையெல்லாம் தூக்கி போட்டு அங்கே ஒரு குற்றவாளியா நிற்கிற சத்தியத்தின் ராஜா, அவருக்கு நம்ம சாட்சி கொடுக்குற சாட்சிகளா நம்ம இருக்கணும், விசுவாசிகளா இருக்கிறவங்க. நம்மளும் பிலாத்து மாதிரி ஒரு ஆளுங்கிட்ட நிக்கிற சந்தர்ப்பம் நமக்கு வரலாம். நமக்கு என்ன தைரியமா நம்ம நிக்கிறோம் இயேசுக்காக? யோசிச்சு பாருங்க. நான் என்னை பத்தியே ரொம்ப வெக்கப்படுறேன் தெரியுங்களா? இயேசுக்கு ஒரு தைரியமே இல்லையே இயேசுவை பத்தி சாட்சி சொல்றதுக்கு. இயேசு இப்போ திமோத்தியில போட்டிருக்கு, பிலாத்து பொந்திய பிலாத்துக்கு முன்பதாக நல்ல சாட்சியை கொடுத்தார் இயேசுன்னு போட்டிருக்கு திமோத்தியில. ஏன்னா அவ்வளோ தைரியமா நின்று சாட்சியை கொடுத்தார் சத்தியத்துக்காக. நம்ம என்ன சாட்சியை கொடுக்குறோம்? நம்ம வாழ்க்கை என்ன சாட்சி கொடுக்குது இயேசுக்காக? யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையா. இல்லை ஒரு அந்நிய மக்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. இயேசு அப்படியா பேசினாரு? பிலாத்துக்கிட்ட மற்ற இடத்துங்களை ராஜான்னு சொல்லியிருந்தா ராஜா பண்ணியிருப்பாங்க. இங்கே ராஜான்னு சொன்னால் என்ன ஆகும்? சொல்லக்கூடாது இங்கே. ஆனால் அந்த இடத்துல தான் அவர் ராஜான்றார். ஏன்னா சத்திய ராஜா அந்த மாதிரி இருக்கும். மக்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற வாழ்க்கையை விட்டுட்டு சத்தியத்துக்காக பேசணும். இயேசுவை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு போர் வீரர்களா, சத்தியத்துக்கு சாட்சிகளாக தான் இந்த உலகத்தில் நம்மளை வச்சுருக்காரு. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க நம்மளை சத்தியத்துக்கு சாட்சியாக கொடுக்கும்படிக்கு இயேசுதான் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கும். அவரை மாதிரி ஒரு தைரியம், அவரை மாதிரி ஒரு துணிவு தேவன் நம்ம கொடுக்கும்படிக்கு ஜெபம் செய்வோம்.